செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். பொருள் செயல் வகை அதிகாரத்திலிருந்து முதல் குறள், உருபொருளும் உள்கு பொருளும் தன்னுன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். இதற்கு விளக்கம் என்னன்னா, முறைப்படி அரசுக்கு வந்து சேரும் இறைபொருளும் சுங்க வரியாக வரும் பொருளும் பகை அரசர்கள் வெல்லுவதன் மூலம் திறமையை கொள்ளும் பொருளும் அரசன் ஏற்று ஆட்சி புரிவதற்கு உரிய பொருள்களாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், அருள் என்னும் அன்பு ஈர்க்குழவி பொருள் என்னும் செல்வச் செவியால் உண்டு. அன்பினால் பெறப்படும் அருள் எனும் குழந்தையானது பொருள் என்று சிறப்பித்துச் சொல்லப்படும் செல்வமாகிய செவிலித்தாயால் போற்றி வளர்க்கப்படுவதாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
திரைத்துறையில ஒரு தளத்துல வேலை செய்து பேர் வாங்குறதுன்றதே பெரிய விஷயம். அப்படியாப்பட்ட நேரத்துல ஏழு தளங்கள்ல தன் கைக்குள்ளர வச்சு மிக உயரத்துக்கு போனவரை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிந்த பாடலின் தெரியாத பக்கத்தில் பார்க்க போகிறோம். யார்னா டி ராஜேந்தர் அவர்கள். கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், இயக்கம், நடிப்பு, இப்படி ஏழு தளங்கள்லையும் இவரே கோலோச்சிய காலகட்டம். அது 80களில் இளையராஜாவின் இசை ஆதிக்கம் உச்சத்தில் இருந்தப்ப கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி இவங்கள்லாம் மிக உயரத்தில் இருந்த காலகட்டத்தில் புயல் போல உள்ள வந்தவர் தான் டி ராஜேந்தர் அவர்கள். தானே எல்லா விஷயங்கள்லையும் முன்னெடுத்து அவர் எடுத்த படங்கள் அத்தனையுமே 80களில் வெளிவந்த அத்தனை படங்களுமே பிளாக்பஸ்டர் தான். இவருடைய படங்களின் சிறப்பு என்னென்னா, அடுக்கு மொழி வசனம், அடுத்ததாக தங்கைக்காக உருகி உருகி உருகிற ஒரு பாசமழை போராட்டம், அடுத்ததாக மிக முக்கியமாக காதல் தோல்வி, இவருடைய சொந்த கதையும் கூட. இப்படி பன்முகத்திறமை கொண்ட டி ராஜேந்தர் அவர்கள் தயாரித்து இயக்கி இசையமைத்த படம் தான் ரயில் பயணங்களில். இந்த படத்தில் இருந்த பாட்டு தான் வசந்தம் ஓடி வர. இந்த பாட்டை இன்னைக்கு நம்ம கேட்டானோ கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் எஸ்பிபியின் அற்புதமான குரல் இசை. இந்த படத்தில் எஸ்பிபிக்கும் டி ராஜேந்தருக்கும் அவ்வளவு ஒரு நெருக்கம், மற்ற யாரையுமே வேண்டான்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் தான் கையில் எடுத்தவர் செய்தால் கூட பாட்டுக்கு மட்டும் எப்போவுமே எஸ்பிபியை தான் ஆடுறது உண்டு. இந்த பாடலில் மேடை பாடகன்கிட்ட மனசை பறிகொடுத்த ஒரு நாயகியை அந்த படத்தில் அவங்க சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க, கதையின் நாயகி. இந்த பாடல் அவ்வளவு அற்புதமாக படமாக்கப்பட்டிருக்கும் முக்கியமான காரணம் பாடலை பாடிய எஸ்பிபி அவர்கள். அனைவருக்கும் 80களின் நினைவுகளை தட்டிவிடும் வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர பாட்டு கேட்டு ரசிக்கலாமா?
வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி வர ஆராதனை செய்யட்டுமா பாடி வர வைகை ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி வர ஆராதனை na 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 மறைந்திட மறைந்திடும் காலம். விழியதன் வாசலில் எழுதிடும் கோலங்கள் புரியாததோ புதிதானதோ. வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர, ஆராதனை செய்யட்டுமா
தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினம் அக்டோபர் 15. அவரை பற்றிய சில தகவல்கள். தாய்மொழியான தமிழ் வழியில் கல்வி பயின்று அறிவியல் துறையில் உலக சாதனைகள் செய்தவர் அப்துல் கலாம் அவர்கள். இந்திய ஜனாதிபதிகளில் மிக மிக எளிமையாக இருந்தவர் இவர் ஒருவரே. ஜனாதிபதி மாளிகையில் சைவ உணவுகள் மட்டுமே சாப்பிட்ட ஒரே ஜனாதிபதி இவர்தான். நாடெங்கும் பட்டி தொட்டிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளிடம் கூட நாட்டின் மீது தேசப்பற்று ஏற்பட செய்தவர். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை மாணவர்களே கனவு காணுங்கள் என்று சொல்லி மாணவர்கள் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தியவர். நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக பெருந்தலைவர் காமராஜர் திருமணம் செய்து கொள்ள மறுத்தார். அதுபோல திருமணம் செய்தால் அறிவியல் வளர்ச்சி பணிகளில் முழுமையாக ஈடுபட முடியாது என்று திருமணம் செய்ய மறுத்தார் அப்துல்கலாம். இவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் காந்திய கொள்கைகளை பிரதிபலித்தது. மாணவ மாணவிகளை பார்த்ததும் அவர் பூரித்து போவார். அவர்கள் அருகில் சென்று பேசாமல் இருக்க மாட்டார். ஜனாதிபதியாக இருப்பவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எழுதப்படாத சில மரபுகள் இருந்தன. பதவியேற்ற முதல் நாளே அந்த மரபுகளை உடைத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். அக்கினி சிறகுகள் என்னும் நூல் அப்துல் கலாமின் சுயசரிதையாக வெளிவந்துள்ளது. அப்துல் கலாம் நிறைய கவிதைகள் எழுதியுள்ளார். அந்த கவிதைகளின் வரிகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வார்த்தைகளாக உள்ளன. அப்துல் கலாம் தன்னடக்கத்தின் உச்சமாக திகழ்ந்தவர். அவரை போன்று பணிவான மனிதர்களை காண்பது அரிது என்று உலகத் தலைவர்களே வியந்துள்ளனர். தான் என்ற அகந்தை எண்ணம் அவரிடம் துளிகூட இருந்ததில்லை. சிறுவயது முதல் வாழ்நாளின் இறுதி வரை அமைதியானவர், அன்பானவர் என்ற பாதையில் இருந்து அவர் விலகாமலே இருந்தார். எந்த ஒரு இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி பரபரப்பு ஏற்படுவதை அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். இந்திய அரசியல்வாதிகளிடம் இவர் அடிக்கடி உதிர்த்த வார்த்தை, தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்துங்கள், அதுதான் நம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அப்துல் கலாம் மிகப்பெரிய உறவு நட்பு வட்டாரத்தை கொண்டவர். ஆனால் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவர் யார் ஒருவருக்கும் எதற்கும் சிபாரிசு செய்ததே இல்லை. அப்துல் கலாம் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு பதவியையும் எதிர்பார்க்காதவர். ஜனாதிபதி வேட்பாளராக அவர் பெயர் அறிவிக்கப்படுவதற்கு சற்று முன்பு வரை கூட அவர் தன் விரிவுரையாளர் பணியில் சுறுசுறுப்பாக இருந்தார். அனைத்து வளங்களும் நிறைந்த இந்தியா 2020 உலகின் வளர்ந்த 5 ஒன்றாக திகழும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இந்தியர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தினார். அப்துல் கலாமுக்கு மிகுந்த இசைஞானம் உண்டு. தியாகராஜ கீர்த்தனைகளில் சில கிருதிகளை அவர் தெரிந்து வைத்திருந்தார். எப்பொழுதாவது நேரம் கிடைத்தால் அவரிடம் இருந்த பழமையான வீணையில் வீணை வாசிப்பார். இந்திய இராணுவத்தில் உள்ள திரிசூல், அக்னி, பிருத்வி, நாக், ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகள் அப்துல் கலாம் திட்ட இயக்குநராக இருந்தபோது வடிவமைக்கப்பட்டு வந்தவையாகும். தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் அப்துல் கலாம் படைத்துள்ளார். குறிப்பாக திருக்குறளை கரைத்து கொடுத்திருந்தார் என்றே சொல்லலாம். இவர் எழுதிய எனது பயணம் என்ற கவிதை நூல் ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. இந்திய பாதுகாப்புத்துறையின் ஆய்வுக்கு முதலில் வெளிநாட்டு கருவிகள் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. அவற்றை நிறுத்திவிட்டு முழுக்க முழுக்க உள்நாட்டு பொருட்கள் மூலம் ஆய்வுப் பணிகளை அப்துல் கலாம் செய்ய வைத்தார். அப்துல் கலாமிடம் நகைச்சுவை உணர்வு அதிகம் உண்டு. நெருக்கடியான சமயங்களில் கூட அவர் நகைச்சுவையை வெளிப்படுத்த தயங்கியதில்லை. சென்னை மூர் மார்க்கெட்டில் உள்ள ஒரு பழைய புத்தக கடையில் 1950களில் அப்துல் கலாம் த லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கினார். கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அதை பொக்கிஷமாக வைத்திருந்தார். அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு மிகவும் உதவும் பெரிலியம் தாது பொருளை வெளிநாடுகள் இந்தியாவுக்கு தர மறுத்தன. உடனே இது பற்றி கலாம் ஆய்வு செய்தார். இந்தியாவின் பல பகுதிகளில் பெரிலியம் மண்ணில் அதிக அளவில் கலந்து இருப்பதை கண்டுபிடித்தார். இதைத் தொடர்ந்து பெரிலியம் மணல் கலவையை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தடுத்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த உலக நாடுகள் பிறகு போட்டி போட்டு இந்தியாவுக்கு பெரிலியம் கொடுத்தன. ஒரு தடவை காந்தி சமாதிக்கு சென்ற அப்துல் கலாம் காந்தியின் வாழ்க்கை அனுபவங்களை குழந்தைகளிடம் பரப்ப நான் சபதமேற்கிறேன் என்று குறிப்பு எழுதினார். அதன்படி ஜனாதிபதி பதவிகாலம் முடிந்த பிறகும் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று பேசி வந்தார். அவருடைய கடைசி மூச்சும் இந்த பணியில்தான் நிறைவுற்றது.
புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதெதற்காக, தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக, மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. பொருள் கொண்ட பேர்கள் அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக.
அக்டோபர் 15ஆம் தேதி பிறந்த ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய பெருமையினை அன்னபூர்ணி அவர்கள் எடுத்து கூற கேட்டோம். அடுத்து அக்டோபர் 16, உணவின்றி எந்த உயிரினமும் தொடர்ந்து உயிர் வாழ முடியாது. மனித சமுதாயம் உணவுக்காக எவ்வளவு போராட்டங்களை நடத்தியுள்ளது என்பதை நாம் அறிவோம். கோமுகி பொய்கையிலிருந்து எடுக்கப்பட்ட அட்சய பாத்திரம் கொண்டு ஏழை எளிய மக்களின் பசிப்பினியை போக்க மணிமேகலை உணவை கொடுத்து கொண்டே இருந்ததாகவும், அள்ள அள்ள குறையாமல் அட்சய பாத்திரம் உணவை தந்து கொண்டே இருந்ததாகவும் மணிமேகலை காப்பியம் கூறுகிறது. இதன் காரணமாகவே மணிமேகலை ஆறுயிர் மருத்துவி என்று அழைக்கப்பட்டாள். தமிழர்களின் உணவு பழக்கவழக்கங்கள் நிலத்தின் தன்மையை ஒட்டி அமைந்திருந்தது என்பதை நாம் காண முடியும். வாழ்வு சூழல் சில அமைப்பு இவற்றை கொண்டே உணவு முறைகளும் அமைந்திருந்தது. இதனால்தான் குறிஞ்சி நிலத்திற்குரிய உணவுப் பொருட்கள் நெய்தல் நிலத்தில் கிடைப்பதில்லை, நெய்தல் நிலத்தில் உள்ள உணவுப் பொருட்கள் குறிஞ்சி நிலத்தில் கிடைப்பதில்லை. ஒவ்வொரு நிலத்திற்கும் தன்மைக்கேற்ப இது அமைந்திருக்கிறது. மரக்கறி உணவு, புலால் உணவு என்ற இரு நிலைகளை தமிழர்கள் உண்டு வந்திருக்கிறார்கள். உணவை இதற்காக முதற்கூளம் என்று கூறலாம். முதற்கூளம் என்பது நெல், புல், வரகு, திணை, சாமை, இருங்கு, துவரை, ராகி என்ற 8 பொருட்கள். பண்டை தமிழ்நாட்டிலிருந்து அரிசியை தருவித்த கிரேக்கர்கள் அதனை அருசா என்றார்கள். அதுவே ஆங்கிலத்தில் ரைஸ் என்று ஆயிற்று. அரிசி என்ற பொருள் என்ற சொல் ஒரு பழமை வாய்ந்தது. பிங்களந்தை என்கின்ற பழைய நிகண்டில் அரி என்கின்ற வடிவம் காணப்படுகிறது. திராவிட மொழிகளுக்குள்ளும் ஒன்றாகிய துளுவிலும் அரி என்கின்ற வடிவம் உள்ளது. மலையாளத்தில் இன்றும் அரிசியை அரி என்றே சொல்கிறார்கள். அதனால் அரி என்பதே அரிசியின் ஆதி வடிவம் என்று ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் சொல்கிறார் தமிழ் விருந்தில். உடலின் செயல்பாட்டிற்கும் தசை வளர்ச்சிக்கும் புரதம் முக்கியம். ஆனால் பதப்படுத்தப்பட்ட புரத உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. இயற்கையாக கிடைக்கின்ற புரத உணவுகளே உடலுக்கு நன்மை பயக்கும். செயற்கை புரத உணவுகள் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும், மூளை செயல்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும், அறிவை மழுங்கடிக்க செய்யும் உணவுப் பொருட்களின் முழுமையானது கொழுப்புகள். இது அதிகமாக உடல் எடை மற்றும் இதய நோய்களுக்கு முக்கிய காரணமாக மாரடைப்பு ஏற்படும், மூளையை சுருங்க செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. நம் நாட்டில் தற்பொழுது அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் உடனே கிடைத்து விடுகிறது. உணவில் முற்றிலும் தற்சார்பு எய்துவிட்டோம். ஆனால் கடந்த நூற்றாண்டின் மத்தியில் இந்த நிலைமை இல்லை. உணவு பற்றாக்குறை மிகப்பெரிய கவலையாக இருந்தது. அது இந்தியாவின் உணவு பாதுகாப்பை பாதித்தது. கோதுமைக்கு அமெரிக்காவினுடைய இறக்குமதியை எதிர்பார்த்திருந்தோம். 1964ஆம் ஆண்டிலிருந்து 1966ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நாம் அதிகமாக அளவை எட்டினோம். உணவுப் பொருட்கள் உற்பத்தி பசுமை புரட்சி அளித்த தற்சார்பு நிலையை போட்ட மண்ணில் அது ஏற்படுத்திய பாதிப்பு இன்று நாம் உணர்ந்திருக்கவில்லை. 1950-51 ஒட்டுமொத்த உணவு தானியங்களின் உற்பத்தி 51 மெட்ரிக் டன்னாக இருந்தது. அதுவே 2022-23 330 மெட்ரிக் டன்னாக உயர்ந்திருக்கிறது. இந்தியா 2000-2001 முதல் அரிசியை ஏற்றுமதி செய்ய தொடங்கியது. 2021-23 வரை இந்தியாவின் ஆண்டுக்கு 19 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசியை ஏற்றுமதி செய்கின்றோம். இது தனது சொந்த நாட்டு மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமின்றி உணவு பாதுகாப்பிற்காக கணிசமான உலக உணவு பாதுகாப்பிற்காக கணிசமான பங்களிப்பை செய்வதற்கான திறனையும் காட்டுகிறது. சமீப ஆண்டுகளில் உலகளாவிய அரிசி ஏற்றுமதியில் சுமார் 40 விழுக்காடு பங்குடன் முன்னணி நாடாக இந்தியா மாறியுள்ளது. நம் நாடு இந்தியாவில் தனக்கென்று ஒரு முத்திரையை உருவாக்கினாலும் 2021ஆம் ஆண்டு ஐநா வெளியிட்ட உலகளாவிய குறியீட்டு பட்டியலில் இந்தியா 101வது இடத்தில் தான் இருக்கிறது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்துவிடவும் பசி பட்டினியை எதிர்த்து போராடவும் 1945 அக்டோபர் 16ஆம் நாள் அன்று ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் ஐக்கிய நாடு சபையில் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு. இந்த அமைப்பில் இந்தியா உள்ளிட்ட ஐநாவில் உள்ள அனைத்து நாடுகளும் உறுப்பு நாடுகளாக உள்ளது. இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட அக்டோபர் 16ஆம் நாளை போற்றும் வகையில் 1979ஆம் ஆண்டு முதலில் உலக உணவு நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், வசந்த காலங்கள்
இல்லை நீங்கள் நதி தனில் ஆடி கவி பல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள்
அக்டோபர் 17 கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் நினைவு தினம். திரைப்பட பாடல்கள்ன்றது நாட்டினுடைய கடைக்கோடியில் குக்கிராமத்தில் பள்ளிக்கூடமே போகாத மாடு மேய்க்கும் சிறுவன் வரை சென்றடையக்கூடிய வலிமை பெற்றது. அந்த மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு கூட காப்பியங்கள் புரியக்கூடிய அளவுக்கு திரைப்பட பாடல்களை எளிமையாக கொடுத்தவர், காப்பியங்களை எளிமையாக்கி திரைப்பட பாடல்களில் கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஒரு பேராசிரியர் சென்னை வானொலியில் இலக்கியங்களும் திரைப்பட பாடல்களுன்ற தலைப்பில் உரை நிகழ்த்திட்டு இருக்கும்போது இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை கவிஞர் கண்ணதாசன் தன் பாடல்களில் எப்படி எடுத்து கையாண்டிருந்திருக்காருன்றதை சொல்லி விளக்கி, கிட்டத்தட்ட கண்ணதாசன் பண்டைய இலக்கியங்கள்லேருந்து நிறைய காப்பி அடிச்சிருக்கிறார் என்ற ரீதியில் அவருடைய உரையை சொல்லிட்டு இருந்தார். அது வானொலியில் ஒலிபரப்பானது. ஒலிபரப்பாகி அரை மணி நேரம் கழித்து அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. எடுத்து பேசினாங்க. பேசினவர் மறுமுனையில், நான் கண்ணதாசன் பேசுகிறேன்றதை கேட்டதும் கையும் ஓடலை காலும் ஓடலை. கண்ணதாசன் தொடர்ந்து பேசினார். கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுடைய பேச்சை வானொலியில் கேட்டேன். ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பண்டைய இலக்கியங்கள்லேயும் இதிகாசங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கும் பல நல்ல விஷயங்கள் உங்களை போன்ற பேராசிரியர்கள் பண்டிதர்கள் மட்டத்தோடு நின்று போயிடுது. ஆனால் திரைப்பட பாடல்கள்ன்றது நாட்டின் கடைக்கோடியில் குக்கிராமத்தில் பள்ளிக்கூடமே போகாத மாடு மேய்க்கும் சிறுவன் வரை சென்றடையக்கூடிய வலிமை பெற்றது. அதனால் இலக்கியங்கள் சொல்லப்பட்ட பல நல்ல விஷயங்கள் அவங்களையும் போய் சேரணும்னு தான் அவற்றை எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். உதாரணமாக திருமணங்களில் ஓதப்படுற சமஸ்கிருத வேத மந்திரங்களில் கணவன் மனைவிக்கு இடையேயான மன ஒற்றுமையை எடுத்துக்காட்ட, நான் மனமாக இருந்து நினைப்பேன், நீ வாக்காக இருந்து பேசுன்னு ஒரு வரி வரும். அது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அதையே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு எழுதிய போது பெரும்பாலான மக்களை போய் அடைஞ்சுது. இது தவறுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கண்ணதாசன் கேட்டார். என்ன பதில் சொல்ல முடியும் கண்ணதாசனுடைய இந்த கேள்விக்கு? வானொலியில் நான் நிகழ்த்திய உரைக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஃபோனை கீழே வச்சேன். அன்னையிலிருந்து கண்ணதாசன் அப்படி சொன்னதை கேட்ட முதல் அவர் மீது நான் கொண்டிருந்த மதிப்பு பல மடங்கு அதிகரிச்சிருச்சுன்னு அவங்க ஒரு பேச்சு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது கண்ணதாசனுடைய பெருந்தன்மைன்னு சொல்கிறதா, அவருடைய சிறந்த திறமைகளில் வாதத்திறமைகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறதா? இதை விட இன்னொரு தரம் அவர் சொல்லியிருக்காரு, பாரதியோரோட பலர் என்னை ஒப்பிட்டு பேசும்போது எனக்கே ரொம்ப வெட்கமாக இருக்கும். என் பாடல்களில் அவசரத்துக்காக எழுதப்பட்ட செயற்கை பாடல்களும் உண்டு. பாரதி முழுக்க முழுக்க தன்னுணர்வு கவிஞர். இப்படி மனந்திறந்து பாரதியை பாராட்டினவர் தான் கண்ணதாசன். இன்னும் பாரதியை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி என் பாடல்களை 4 கோடி மக்கள் ரசிக்கிறாங்க, பாடுறாங்க. அதை கண்ணால் பார்க்கும்போது காதால் கேட்கும்போது எனக்கு உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடுது. அதனால் மேலும் மேலும் நான் எழுதுகிறேன். அந்த வாய்ப்பே இல்லாமல் போனவன் பாரதி. தன் கவிதையை யார் ரசிக்கிறாங்கன்னு தெரியாமலேயே அவன் பாடினான். காலம் எப்படி வரவேற்கும், யார் எப்படி ரசிப்பாங்கன்றது தெரியாமலேயே தனக்கு தோன்றியதையெல்லாம் பாடினான். ஆனால் எந்த கவிதையை பாடினாலும் தேன் வந்து பாய்கிறது காதுகளில். பாரதி ஒரு ஜாதிக்கு ஒரு மதத்துக்கு உரியவன் அல்ல. அவன் சர்வ சமரசவாதி. அவன் வங்காளத்தில் பிறந்திருந்தால் நோபல் பரிசு தாகூருக்கு போயிருக்காது. தமிழக மக்களை வேண்டி கேட்கிறாரு, பாரதியை கொண்டாடு, அதன் மூலம் பாரதத்தை நீ கொண்டாடுகிறாய், தேசபக்தியை கொண்டாடுகிறாய், தெய்வ பக்தியை கொண்டாடுகிறாய், தமிழ் மொழியை கொண்டாடுகிறாய், பாரதியை கொண்டாடாதவனுக்கு தமிழன் என்று சொல்லிக்கொள்ள அருகதை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறத ஒரு பத்திரிகையில் படித்தேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான பெருந்தன்மை வரும்? எல்லா இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் தனக்கு தன்னை விட உயர்வாக ஒரு கவிஞனை பேசுறதுக்கு இன்னொரு கவிஞனுக்கு எப்படி மனசு வரும்? அதுதான் கண்ணதாசன்.
உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெங்கில் உதிரம் கொட்டுதடி, என்னெங்கில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதென்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெங்கில் உதிரம் கொட்டுதடி. மூலமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவா, என் தேவையை யார் அறிவா, உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில்.
தமிழ் சங்கத்தின் கோடை விழா எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது. கலை நிகழ்ச்சிகளும் பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைந்த இந்த நிகழ்விற்கு தாங்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாகக் குழு. உங்கள் நாட்காட்டியில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நவம்பர் 2 சனிக்கிழமை மாலை 5:30 ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் கோடை விழா. நல்லது நேயர்களே, இந்த அறிவிப்புடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றோம். இந்த வார நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதற்கு முன்பாக இன்றைய நிகழ்ச்சியை சிறக்க உதவிய நம்முடைய அன்பு அறிவிப்பாளர் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
வைகை கரை காத்தே நில், வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காத்தே நில், வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால்